எங்களுக்கு போதிக்கிற தேவ ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறவர், நீர் எங்களுக்கு போதித்து நீர் எங்களை தேவ வார்த்தைக்கு நேராக நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொருடைய இதயங்களும் உங்களுடைய வார்த்தையினால நரம்பட்டும் ஐயா, உங்களுடைய சத்தியத்தை தங்களுடைய மனதிலே வைத்து சிந்திக்கிற கிருபையை கொடுங்கள் மண்டாடு. தேவாவியானவரே, டேக் கண்ட்ரோல் இன் தி மிக்ஸ் ஆஃப் அஸ் ரைட். நன்றி தேவாவியானவரே, எங்கள் மத்தியில உலாவுகிறவரே, எங்களை நடத்துங்கப்பா, எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க, எங்களை சந்திங்கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நான் உட்காரு. எப்படி ஆண்டவரும் பிரச்சாரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு பகிர்ந்து உண்டாகட்டும். அவர் வாடுகிறபடியால் நாம் வாடுகிறோம், அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாம் பிழைத்திருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல, கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். இப்ப நாளிலே நான் உங்களோடு பேச இருக்கிற தேவ செய்திக்கு ஆதாரமாக நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம், The Book of Acts, Chapter 9. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம்.
யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாசையிலே தொற்கால் என்னும் அர்த்தங்களும் தவித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சிசி இருந்தால், அவள் நற்கிரியர்களையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி ரெண்டு மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணமெங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனி இடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்.
வாசித்த இந்த வேத பகுதியிலே பொற்கால் என்று அர்த்தக்குள்ளும் தபித்தாள் என்கின்ற ஒரு பெண்ணை குறித்து நாம் இதை வாசிக்க கேட்டோம். As for me, she was a superstar. இந்த தபித்தாள் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்ணாக காணப்படுகிறார். இந்த தபித்தாளை குறித்து சில காரியங்கள் இவளோடு பேச நான் விரும்புகிறேன். அதற்கு ஒரு நோக்கமும் ஒரு பின்னணியும் உண்டு. தேவன் அறிவார். சபையிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் தபித்தாள் இருக்கின்ற ஒரு ஸ்திரீ இருந்தார். அவளை குறித்து வேதன் நமக்கு தருகிற தகவல்களை நாம் கவனிக்கிறது மிகவும் பொருத்தமானதும் தேவையானதும் இன்றியமையாது. இந்த தபித்தாளை குறித்து சொல்லப்படுகிற குறிப்புகளை நாம் பார்க்கும்போது அந்த 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். சிசி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். ஒரு ஸ்திரீ, அவள் இயேசுவை பின்பற்றுகிறவள், சபையில் இருக்கிறவள், அவருடைய வாழ்க்கையில் காணப்படும் இரு அரும் பெரும் குணங்கள், ஒன்று அவள் நற்கிரியைகளையும் இரண்டாவது தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். சோ இதுல இருந்து நாம் இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பான காரியம் என்ன, ஒரு சீசியுடைய வாழ்விலே அல்லது ஒரு சீசனுடைய வாழ்விலே நற்கிரியைகளும் தான தர்மங்களும் வெறுக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளும். அவர் யாரு? ஒரு சீசி. அவருடைய இருந்த லட்சணங்கள் என்ன? நற்கிரியைகளை சேர்வலும் தான தர்மங்களை சேர்வலுமாக இருந்தார். சோ இந்த நாளிலே நற்கிரியைகளும் நற்சாட்சி என்கின்ற தலைப்பில் அவர் லைக் டு ப்ரீச் ஓ டீச் வட் எவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் what I am going to say in the presence of God with a humble heart. நற்கிரியைகளும் நற்சாட்சி. நற்கிரியைகளினால் நற்சாட்சி பெற்ற ஒரு பெண்ணை குறித்து தான் இப்பொழுது நாம் வாசித்து கேட்டோம். நமக்கு நற்சாட்சிகள் அவசியம். ஒன்று தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற நற்சாட்சி, மற்றது மனிதர்களாலே நாம் பெற்றுக் கொள்கிற நற்சாட்சி. சிலர் இப்படியாய் சொல்லுவார்கள், எனக்கு மனிதர்கள் என்னதான் என்னை குறித்து பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, தேவன் என்னை பற்றி என்ன சொல்கிறார் என்பது எனக்கு போதுமென்று. இதை நாம் கேட்கும் போது இது ஆவிக்குரியது போன்று தோற்றம் அளித்தாலும் இது வசனத்தின் படியானது அல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வசனத்தின் படியானது எல்லாம் ஆவிக்குரியதுதான். ஆனால் ஆவிக்குரியது போன்று தோன்றுகிறது எல்லாம் வசனத்துக்குரியதான் என்பதை நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு தேவன் கொடுக்கிற சாட்சியும் தேவை, மனிதர்களால் நமக்கு கொடுக்கப்படுகிற சாட்சியும் தேவை. இது ரெண்டையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். என கருமானவர்களே, இங்கே நற்கிரியைகளினால் தான் இருந்த விசுவாசிகள் அல்லது சபை நடுவிலே நற்சாட்சி பெற்ற ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். இவருடைய வாழ்விலே நற்கிரியைகளும் தான தர்மங்களும் மிகுதியாக காணப்பட்டிருக்கிறது. ஆகவே அவள் ஒரு சீசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். இப்படியாக இவள் இருந்து வார நாட்களிலே தான் அவள் ஒரு நாள் திடீரென்று வியாதிப்பட்டு மறைத்து போய்விட்டாள். இதனை கவனிங்க, நற்கிரியைகளும் நற்சாட்சி. குட் வேர்க்ஸ் அண்ட் குட் ரிப்போர்ட்ஸ். கிரியைகள் என்றால் என்ன? வேதத்தில் கிரியைகள் என்ற வார்த்தைகள் அநேக நான் கொங்குடன் எடுத்து பார்த்தேன். ஏராளமான இடங்களிலே கிரியைகள் 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 என்று எழுதப்பட்டிருக்கு. மீனிங் பை தான், அந்த சொல்லுடைய அர்த்தம் தான் என்ன, அந்த வார்த்தையின் பொருள் தான் என்ன என்பதை கவனிக்குங்கால், கிரியை என்றால் செயல்கள் அல்லது செய்கள் என்று பொருள்படும். நற்கிரியைகள் என்றால் நற்செயல்கள் என்று பொருளாகும். குட் வேர்க்ஸ். ஆகவேதான் இந்த ஆண்டு நாம் நற்கிரியைகளின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்தும். We have already declared this year is a year of good works. இந்த ஆண்டு நற்கிரியைகளின் ஆண்டு என்று நாம் தேவனாலே சபையிலே பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே இந்த கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஸ்திரீ வாழ்வு வைத்து சில காரியங்களை நான் உங்களுடன் பேசி இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கிறது தேவனுக்கு முன்பாக பொருத்தமாக இருக்கும் என்று ஆண்டவுக்குள்ளே நான் நிச்சயிக்கிறபடியால் இதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திப்போம், சீதுக்கி பார்ப்போம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே மினிஸ்டர் பண்ணட்டும், நமக்குள்ளே ஊழியம் செய்யட்டும். இயேசு சேவிக்கிறார். இப்ப என்ன கவனிங்க, நற்கிரியைகளும் நற்சாட்சி. தபிதான் நம்மை போல சபையில் அவள் வாழ்ந்திருக்கிறாள். ஆனால் இவள் நற்செயல்களை நற்கிரியைகளையும் தான திருமங்களையும் செய்து கொண்டு இருக்கும் போது வியாதிப்பட்டு மறித்து போனாள். சோ அப்ப அர்த்தம் என்ன, அவள் வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ளக்கூடிய குறிப்பு என்ன, அவள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்து கொண்டு வந்திருக்கிறான். அவள் மறிக்கும் பரியந்தம், அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தான் இருந்த சபையிலே, தான் இருந்த விசுவாசிகள் மத்தியிலே நற்கிரியைகளையும் நற்செயல்களையும் தான தர்மங்களையும் மிக உறுதியாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆன்கோயிங் ப்ரோசஸ், இது ஒரு தொடர்ச்சியான ஒரு அனுபவம் தபிதாவுடைய வாழ்விலே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே பக்தி இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, பரவசமும் இருக்கிறது, ஆனால் இந்த ரெண்டு அரும்பெரும் குணங்களை காணுகிறது அருமையாக இருக்கிறது, ஆச்சரியத்துக்குரியது தானே. ஆகவே தபித்தால் என்கின்ற சீசிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான அடிப்படை பாடங்கள், குணாதிசயங்கள் என்னவென்றால், அவள் நற்கிரியைகளையும் தான தருமைகளையும் செய்து கொண்டு வந்திருக்கிறாள், அவள் மறிக்கும் பரியந்தம் அதை செய்து கொண்டு வந்திருக்கிறாள். இப்ப என்ன கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை உண்மையாக பின்பற்றின உத்தமமான ஒரு சீசி அவள். அவளுடைய வாழ்விலே பல நற்குணங்கள் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் வட்ட பைபிள் சேஸ் வேதம் என்று சொல்றது, திடீரென்று ஒரு நாள் அவள் வியாதிப்பட்டு மறித்திருக்கிறாள். ஆண்டவரை நேசித்தவள், கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்தவள், சீசியாக இருந்திருக்கிறாள், நற்கிரியைகளை செய்திருக்கிறாள், தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறாள், செய்து வந்திருக்கிறாள். இப்படிப்பட்டவள் வியாதிப்பட்டு மறித்திருக்கிறாள். அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, ஆண்டவர் இயேசுவிடத்தில் அன்பு கூர்ந்து நற்கிரியைகளை செய்தவளும் பரிசுத்தமாக வாழ்ந்து பக்தியாய் ஜீவிக்கிறவர்களுக்கும் வியாதிகள் வந்து வியாதிகளினால் மறிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனோ ஒரு மனுஷியோ வியாதிப்பட்டுவிட்டால் என்ன சொல்லுகிறோம், இவள் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான், இவள் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறாள், ஆகவேதான் இவளுக்கு வருத்தம், ஆகவேதான் இவளுக்கு வியாதி என்று சொல்லி உடனே நாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அதை நாம் இப்ப போட்டு மூடி விடுகிறோம். ஆனா வட்டம் இங்கு பைபிள் என்ன சொல்றது, அவள் உத்தமமாக இந்த தபித்தால் ஆண்டவருக்கு என்று வாழ்ந்திருக்கிறாள், சீசியாக இருந்திருக்கிறாள், இயேசுவை நேசித்திருக்கிறாள், நற்கிரிகளை செய்திருக்கிறாள், தான தர்மங்களை செய்திருக்காள், ஆனால் அவளும் வியாதிப்பட்டிருக்கிறாள், அதுவும் மரணமடைகிற அளவுக்கு வியாதிப்பட்டிருக்கிறாள். ஆண்டவர்களே அன்பு கூறுகிறவர்களுக்கும் வியாதிகள் வர்றதுக்கு இடம் இருக்குது என்பதை நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இது இப்படி இருக்க யோவான் 11 அதிகாரத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மார்த்தாள் மரியாள் என்கிற ரெண்டு சகோதரிகள் காணப்படுறாள். இவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறார், அவருடைய பேர் லாசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த மார்த்தாள் மரியா லாசருடத்திலே இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பா இருந்தார் சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அன்பா இருந்த குடும்பம், இயேசுவின் மேல் அன்பா இருந்த குடும்பம், லாசர் திடீரென வியாதிப்பட்டு மறித்து போயிட்டான். இவனும் மறிக்கிற அளவுக்கு வியாதிப்பட்டிருக்கான். மனிதர்களுக்கு அவ்வப்போது சிற்சில வியாதிகள் வர்றது இயற்கை. ஆனால் இந்த குறிப்பிட்ட ரெண்டு பேரும் மறுக்கிற அளவுக்கு அவர்கள் வியாதிப்பட்டிருக்கார்கள். ஆகவே லாசரும் மேலே இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தாலும், லாசரும் இயேசு மேல அன்பாயிருந்திருந்தாலும் அவனுக்கும் வியாதி வந்திருக்கிறது என்பது வெளிப்படை. ஆகவே இவைகளை வைத்து நாம் சிந்திக்கும் கால் தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கும் வியாதிகள் வர்றதுக்கு இடம் உண்டு. ஆனால் வியாதிகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி அந்த வியாதிகளில் இருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளவும் முடியும் என்கின்ற சத்தியத்தையும் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இது எப்படி இருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கும் வியாதிகள் வர்றதுக்கு இடம் உண்டு. அப்படி வியாதிகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு அற்புத சுகம் உண்டு என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சத்தியம், கர்த்தருடைய வேதம் நித்தியம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த ஸ்திரீ அவள் நற்கிரியைகளை தருமங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள், மறிக்கிற வரைக்கும் செய்து கொண்டு வந்தாள், வியாதிப்பட்டால் மறித்தாள். இதில் இவளை குறித்து இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என கவனிங்க, இவள் மறித்த போது இவள் இருந்த அந்த வட்டாரத்தில், இவள் இருந்த சபையிலேயோ ஒரு பெரிய தாக்கமே ஏற்பட்டிருக்கு. என்ன தாக்கம், இவள் மறித்த போது என்னுடைய கற்பனையின்படி அவள் இருந்த சபையில இருந்த அத்தனை விசுவாசி அல்லது பெரும்பாலான விசுவாசிகள் மிகவும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு தாங்கள் இருந்த பட்டணத்துக்கு அருகில் இருந்த யோப்பா என்கின்ற பட்டணத்திலே மிஸ்டர் பீட்டர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ரெண்டு மனுஷரை அனுப்பினார்கள். பேதுரத்திலே பேதுருவே சீக்கிரம் வார், சீக்கிரமாய் வார். சில மனிதர்களை அனுப்பினார்கள் பேதுருவை சீக்கிரமாக அழைத்து வரும்படி, கூட்டி வரும்படி. ஏனென்றால் பேதுரு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்தபோது அந்த வசனம் சொல்லுது ஆச்சரியமா இருக்கு. பாருங்க அந்த 9வது அதிகாரத்தில் பேதுரு வந்தபோது இந்த 39வது வசனத்தை பாருங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டில் அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்டால் தங்களுடைய கூட இருக்கிற செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார். எப்படி இருக்கு? சோ இந்த அம்மா மறித்த போது ஒரு பெரிய தாக்கம் அவள் இருந்த சபையிலே ஏற்பட்டிருக்கு. ஆகவே அவளோடு இருந்த அநேக விசுவாசிகள் உடனே பேதுருவுக்கு ஆள் அனுப்பி பேதுருகத்தில் சொல்றார்கள், எப்படியாவது இந்த அம்மாவை நீ எழுப்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இங்க பாருங்க, நாங்க போட்டிருக்கிற இந்த சட்டைகள் இந்த அம்மா எங்களுக்கு தச்சு தந்தது, நாங்க போட்டிருக்கிற உடுப்பு இந்த அம்மா எங்களுக்கு வேண்டி தந்தது, நாங்கள் சாப்பிடாமல் வறுமையில உழந்த போது இந்த அம்மா வந்து எங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து எங்களை போஷித்தார், நாங்கள் கவலையோடு துக்கத்தோடு இருந்த போது இந்த அம்மா எங்களை தேடி வந்து எங்களை விசாரித்தார், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில இருக்கிறதுக்கு காரணம் இந்த அம்மா எங்களை தேடி வந்து எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை சொன்னபடியால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த சபையில இருக்கிறோம் சொல்லி பற்பல சாட்சிகள் அந்த அம்மாவை குறித்து பேதுருவுக்கு சொன்னபடியால் பேதுருவுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாரையும் வெளியே அனுப்பி போட்டு கதவை பூட்டிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எப்படியாவது இந்த அம்மாவை எழுப்புங்க, இவங்க சொல்ற சாட்சியை கண்ணீரை கேட்டு இறங்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் சொல்லி கேட்டபோது ஆண்டவர் பேதுருவின் ஜெபத்தை கேட்டு அந்த அம்மாவை உயிரோடு எழுப்பினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, ஆகவேதான் மறித்தும் இன்றைக்கும் அவள் பேசிக் கொண்டிருக்கிறார். இவளோடு பல விசுவாசிகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களை குறித்து இந்த பைபிள்ல ஒன்றும் எழுதப்படவில்லை. ஆனா இந்த அம்மாவை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது காரணம் என்ன? இவள் வாழ்ந்த வாழ்க்கையும் அவள் வாழ்ந்த வாழ்க்கையினால ஏற்பட்ட ஒரு தாக்கமும் தான் இந்த விதத்திலே இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்காள். இப்ப என்ன கவனிங்க, இந்த அம்மா என்ன போல ஒரு பிரசங்கி இல்லை. இந்த அம்மா ஏதோ ஒரு பிரசன் ஒரு லீட் பண்ண ஒரு லேடியாகவும் காணப்படல. உங்களை மாதிரி சாதாரணமாக சபையில் இருந்த ஒரு ஸ்திரீ, லேடி, உமன். சபையில் இருந்திருக்கிறாள், சிவசனோட பிரீச்சர். அவள் செய்தி கொடுக்கல, அவளுடைய வாழ்வே ஒரு செய்தியாகத்தான் இருந்திருக்கு. அவள் பிரசங்கம் பண்ணல, அவளோட வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா தான் இருந்தது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இப்படியாக இந்த இடத்துல நின்று செய்கிற வாயாலே செய்கிற பிரசங்கம் முக்கால் மணித்தாலமோ ஒரு மணித்தாலமோ நான் செய்கிற இந்த பிரசங்கத்தை ஒருவேளை நீங்கள் மறந்து போகலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையினாலே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற பிரசங்கத்தை இலகுவிலே ஒரு மனிதன் மறந்துடவே முடியாது. பாருங்க, ஆகவே சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் இயேசுவை உண்மையாக விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவை உண்மையாக நேசிக்கிற ஒவ்வொருவருமே ஒரு பிரசங்கிதான் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும் என்று இந்த வேத வாழ்க்கை அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, உங்கள் வாழ்க்கையினாலே ஏற்படுகிற ஒரு தாக்கம் மற்றவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வரும், அல்லது போனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற தாக்கம் ஆண்டவர் இயேசுடத்திலே நெருங்காதபடி அவர்களை பின்னையும் தள்ளும். ஆகவே நாம் வாழுகிற சமுதாயத்திலும் நாம் வாழுகிற இடங்களிலும் நாம் வேலை செய்கிற இடங்களிலும் ஏன் நாம் இருக்கிற சபையிலும் நம்மாலே ஏற்படுகிற தாக்கங்களை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். செய்வது நல்லது. நாம் நம்முடைய வாழ்வு நன்மைக்கு ஏதுவானதாகவும் மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இருக்குமாக இருந்தால் அதனாலே ஆண்டவர் மகிமைப்படுவார், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள் நம் மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை இந்த தபிதாவுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். இப்ப படிங்க மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர்
உங்கள்
நற்கிரியைகளை கண்டு, கொஞ்சம் பொறுங்க எல்லாரும் படிங்க, உங்களுடைய வேதத்தில் அப்படி இருக்கொண்டு பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் அப்படி இருக்கிறதா பாருங்க. 5:16 ஹலோ, கொஞ்சம் கவனிங்க பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நல்லா கவனிங்க, நற்கிரியைகளை கண்டு. நான் சொன்னேன் அவள் ஒரு பிரசங்கி இல்லை, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையினால பிரசங்கித்திருக்கார். அவள் வாழ்ந்த வாழ்க்கையை கண்டவர்கள் வேதத்தில் போய் சாட்சி சொல்லுறார். So what I am saying, இங்க நீங்க பாத்தீங்க சொன்னால், இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை மனுஷர் கண்டு, கேட்டல்ல கண்டு. அவன் நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்விலே இருந்து வெளிப்படுகிற கிரியைகள், நம்முடைய வாழ்விலிருந்து வெளிப்படுகிற செய்கைகள், நம்முடைய வாழ்விலிருந்து வெளிப்படுகிற செயல்களை மற்றவர்கள் கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இங்கே நமக்கு குறிப்பிடுறதை நாம் பார்க்கக்கூடியது. அதுக்கு வேண்டு வசனங்களும் பார்ப்பேன்னு சொன்னால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு, நீங்கள் தண்டி மேல வைக்கப்பட்ட விளக்கு, சோ அண்ட் சோ. ஆகவே இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற நற்செயல்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நற்கிரியைகளை இயேசு ஒரு வெளிச்சம் என்று சொல்கிறார். அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும், அதன் மூலமாக பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற நற்கிரியைகள் மற்றவர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் என்பதை மறக்கக்கூடாது. இப்ப என்ன கவனிங்க, ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், மரமானது அதன் கனிகளினாலே அறியப்படும். A man knows by his works and deeds. What I mean? மனிதன் தன் செயல்களினால் அறியப்படுகிறார். ஹலோ, மனிதன் தன் செயல்களினால் இன்னார் என்று அறியப்படுகிறார். பிள்ளையானது நல்லதோ கெட்டதோ என்று அதன் நடக்கையினால் விளங்கும் என்று நீதிமொழி நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்விலே வெளிப்படுகிற செயல்கள், அவருடைய வார்த்தைகள் அவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்பதை வெளிப்படுத்து. மரமானது கனிகளாலே அறியப்படும். ஆண்டவர் இயேசு மரங்களை குறித்தால் கவலைப்படுகிறார்? நோ. நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற கனிகள், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற செய்கைகள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற செயல்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நாம் யார் இன்னார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் ஏன் உலகத்தை விடுங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய ஜெபத்தினாலே அறியப்படுவார்கள் என்றோ, அவர்களுடைய ஆராதனாலே அவர்கள் அறியப்படுவார்கள் என்றோ, அவர்களுடைய ஊழியங்களினால் அவர்கள் அறியப்படுவார்களோ என்று சொல்லி ஆண்டவர் எங்கு சொல்லல, அவருடைய கனிகளாலே அவர்கள் அறியப்படுவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிரு. ஆகவே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு மனிதன் நல்ல மனுஷனாக இருப்பான், அவனுக்கு நல்ல உள்ளம் படைச்சவனாக இருப்பான் இருந்தால் அவனுக்குள்ளே இருந்து நல்ல வார்த்தைகள் வெளியில வரும், அவனுடைய வாழ்விலிருந்து நல்ல செயல்கள் காணப்படும். ஆகவேதான் ஏ சொன்னார், மரமானது கனிகளினாலே அறியப்படும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற செய்கைகள், கிரியைகள், வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே செயல்கள், நற்செயல்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். அதே நேரத்தில் துத்த செய்கைகள் நற்கிரியைகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற அதே நேரத்தில் துர்க்கிரியைகள் ஆண்டவருக்கு வேதனையை கொண்டு வரும் என்பதையும் நீ நானும் மறக்கக்கூடாது. நற்கிரியைகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும், துர்க்கிரியைகள் தேவனுக்கு துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லும். இப்ப படிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 8:11 படிங்க. பிரசங்கி 8:11 சீக்கிரம் வாங்க. எல்லாரும் பக்கத்தை சொல்லுங்க. இது பிரசங்கி
797
சார். எல்லாம் அடிங்க. 8:11 துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திர இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துடிகரம் கொண்டிருக்கு. அது அந்த 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 வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன், திஸ் இஸ் த கீ வேர்ட் டுடே. அல்ல கவனிங்க, துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை மனிதனுடைய தீய செயல்களுக்கும் மனிதனுடைய தீய செய்கைகளுக்கும் உரிய தண்டனை சீக்கிரமாக உடனடியாக நடவாதபடியால் மனிதர்களுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அநியாயத்தை செய்ய அக்கிரமங்களை செய்ய அட்டூழியங்களை செய்ய அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. காரணம் என்ற காரணம் என்னவென்றால் மனிதனுடைய துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை அவருடைய துர்ச்செயல்களுக்கு உரிய தண்டனை உடனடியாக தேவனிடத்திலிருந்து வராதபடியால் அவர்கள் இன்னும் இன்னும் தொடர்ந்து துர்க்கிரியைகளை துர்ச்செயல்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாரு இவனை கவனிங்க. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு போதனை அவசியம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு போதனை அவசியம் அவசியம். ஆனால் துர்க்கிரியைகளை செய்கிறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. ஹலோ, நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை போதனை மிக மிக அவசியம். ஆனால் துர்க்கிரியைகளை செய்கிறதுக்கு மனுஷனுக்கு ஒரு போதனையே தேவையில்லை. ஏனென்றால் மனுஷன் இயற்கையாகவே துர்க்குணம் உள்ளவனாகவும் துர்ச்செயல்களை செய்கிறவனாகவும் இருக்கிறபடியால் அவன் வளர வளர அவனுக்குள்ள துர்ச்செயல்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிதர்சனம் வெளிப்படை அல்லது வெள்ளிடம் வரையாக நான் பார்க்க. இப்ப என்ன படிங்க, சங்கீதம் 51:5 சங்கீதம் 51:5 வாசிங்க. சங்கீதம் 51 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். எல்லாரும் பாருங்க, ஒரு வேதத்தில் அப்படி இருக்க பாருங்க. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், அதாவது என் தாயின் கருவறையிலே நான் உருவானதே துர்க்குணத்திலே. ஐயா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ற நீங்க ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்க. இதை கொஞ்சம் பாடுங்க, கொஞ்சம் படிங்க. உலகத்தில் இருக்கணும் எதெல்லாம் வீடு அதை பற்றி நமக்கு புரிஞ்சு. ஆனால் வாட் தி பைபிள் சேஸ், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலேயே கருப்பந்தரித்தார். That's not what the meaning by that. நான் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறேன், ஆகவே எனக்குள்ளே துர்க்குணத்திலே நான் உற்பத்தியாக இருக்கிறேன். அந்த துர்க்குணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது. நான் வளர 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 எனக்குள்ளே அந்த துர்க்குணங்கள் வளர்ந்து வளர்ந்து என் வாழ்க்கையிலே துர்க்கிரியைகள் கெட்ட செயல்களும் தீய செயல்களும் என் வாழ்க்கையிலே வெளிப்படுறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என கரிமானவர்களே, நாம் துர்க்குணத்திலே உருவாகி பாவத்திலே பிறந்திருக்கிறபடியால் நாம் பிறக்கும் போது நாம் வளரும் போது வளர 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 பாவ செயல்களும் தீய செயல்களும் தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட உணர்வுகளும் கூட நமக்குள்ளே வளர்ந்து 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 பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்றும் பாவத்தின் சம்பளம் மரணம். The wage of the sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிற கிருபை பெறவோ நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. என்ன கரிமானவர்களே, நாம் துர்க்குணத்திலேயே உருவாகி பாவத்திலே பிறந்தபடியால் நமக்கு ஒரு போதனை தேவையில்லை துர்ச்செயல்களை கெட்ட செயல்களை செய்கிறது. ஆனால் நற்கிரியைகளை செய்வதற்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு நற்செயல்களை செய்வதற்கு நமக்கு போதனை அவசியம் அவசியம் அவசரமும் கூட. இந்த மீன்பையும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு காரியத்தினை கவனிக்கணும். உலகத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் கூட சில நல்ல காரியங்களை செய்கிறார்கள். சிலருடைய வாதம் என்ன, அது சிலருடைய விவாதம் என்ன, நல்லவைகளை செய்தால் போதும் பரலோகம் போயிடலாம், நல்ல காரியங்களை செய்தால் போதும் பரலோகம் போயிடும் சொல்லி விவாதிக்கிறவர்களையும் நாம் சந்தித்திருக்கிறோம், நீங்களும் பார்த்திருக்கோம். நல்ல காரியங்களை செய்வதனால் ஒருவன் பரலோகம் போக முடியுமாக இருந்தால் ஏன் இயேசு இறைவன் இந்த பூமியிலே மனிதனாக வர வேண்டும்? ஏன் இயேசு ரத்தம் சிந்தி சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டும்? அவர்கள் உலகத்திலே சில நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்கிற நல்ல காரியங்களால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பல்லவர் ராஜ்யத்துக்கு அவர்கள் போக முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்பனால் உலகத்திலே நற்செயல்களை செய்கிறவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டு நற்செயலை செய்கிற நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதை தான் கவனிக்கணும். உலகத்திலே நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், நாமும் நற்செயலை செய்கிறோம். இப்ப ரெண்டு பதிக்கும் வித்தியாசம் என்ன? இப்ப என்ன கவனிங்க, இப்ப நாம் நற்செயலை செய்கிறது, நற்கிரியைகளை செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு நற்கிரியைகளை செய்ய சொல்லி சொல்லியிருக்கபடியால் நாம் நற்கிரியைகளை செய்கிறோம். ஒன்று, நம்பர் டூ, நாம் செய்கிற நற்செயல்களுக்கும் நற்கிரியைகளுக்கும் மனிதன் அல்ல தேவன் எனக்கு பலனளிப்பார் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் அதை செய்கிறோம். ஆனா உலகத்தில் இருக்கிறவர்கள் நல்ல செயல்களை செய்தாலும் அவர்களுடைய நோக்கமும் அவர்களுடைய பின்னணியும் வித்தியாசமா இருக்கிறது. நீங்க வேண்டுமென்றால் அவர்களை அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நற்செயலை செய்வதற்கு ரெண்டு அடிப்படை முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்றது நாம் நற்செயலை செய்ய வேண்டும், நற்கிரிகளை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் செய்கிற கிரியைகளின் அடிப்படையிலே மனிதர்கள் அல்ல தேவாதி தேவனே நமக்கு பலன் அளிப்பார் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் நற்கிரிகளை செய்கிறோம், அப்பொழுது அதுக்கு பலன் உண்டு. இப்ப படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க தயவுசெய்து. 12:22 படிங்க. இதோ சீக்கிரமாய்
வருகிறேன்,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நல்லா கவனிங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்றபடி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. த ரிவர்ட்ஸ், வெகுமதி. பலன் என்ற அர்த்தம் என்னங்க? பலன் என்ற அர்த்தம் என்னங்க? வெகுமதி, ரிவர்ட்ஸ். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே கருமானவர்களே, நாம் நற்செயல்களை செய்யும் போது, மற்றவர்களுக்கு நான் நன்மையை செய்யும் பொழுது, நற்செயலை செய்யும் போது அவர் என்னை பாராட்ட வேண்டும், இவர் என்னை பாராட்ட வேண்டும், இவர் என்னை புகழ வேண்டும், அல்லது அவர் என்னை அப்ரிசியேட் பண்ணணும், இந்த அடிப்படையிலே நாம் நற்கிரியைகளை செய்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் பிரியமாக இருக்காது. ஆனால் நாம் செய்கிற நற்கிரிகளுக்கு, நாம் செய்கிற நன்மைகளுக்கு பரலோகத்திலிருந்து பலன் வரும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு பலன் அளிப்பார், வெகுமதி அளிப்பார் என்கின்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் நற்கிரிகளை செய்தால் தபீத்தாளை போல நாம் மறுக்கும் வரைக்கும் நற்கிரிகளை செய்வோம். அல்லது போல மனுஷனுடைய பாராட்டுகளையும் மனுஷர்கள் மத்தியில புகழ்ச்சியும் நாம் எதிர்நோக்கி எதிர்பார்த்து நற்கிரிகளை செய்தால், நாம் எதிர்பார்த்த பாராட்டுகள் மற்றவரிடத்திலிருந்து வராத பட்சத்தில் நாம் என்ன செய்கிறோம்? நாம் செய்கிற நற்கிரிகளையும் நன்மைகளையும் நிறுத்தி விடுறதுக்கு நமக்கு இடம் உண்டு, இடம் உண்டு, இடம் உண்டு. இன்னொரு பக்கத்தில் நாம் நற்செயல்களை செய்யும் போது சில எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். நாம் சில நன்மைகளை செய்யும் போது மற்றவர் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை புண்படுத்துகிற சில கட்டங்களும் காரியங்களும் நேரங்களும் காலங்களும் இருக்கத்தான் செய்யுது. இப்ப நாம் என்ன செய்கிறோம்? நான் இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு நன்மை செய்ய விரும்பினேன், நற்செயலை செய்ய விரும்பினேன், ஆனால் இவர்கள் எனக்கு இப்படி சொல்லிவிட்டார்கள், இப்படி நினைத்து விட்டார்கள், ஆகவே இனிமேல் சாகும் வரைக்கும் இவருக்கு ஒரு நன்மை நான் செய்யறதுனால. இது எங்கேருந்து இப்படிப்பட்ட தீர்மானங்கள் வருது? இது நம்முடைய சொந்த உணர்விலே, நம்முடைய மாமிசத்திலே. வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். மனிதர்கள் நம்மை புகழ வேண்டும் என்றும், மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்றும், மனிதர்கள் எனக்கு பிரதி உபகாரமாக நன்மை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியும் நாம் எதிர்பார்த்து செய்வோமாக இருந்தால் அப்படிப்பட்ட நற்கிரிகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பலன் வராது. வேண்டுமென்றால் 4 பேர் உங்களை பாராட்டிட்டு போகலாம், அதைத்தானே உலகத்தில் இருக்கணும் எதிர்பார்க்கணும், அதைத்தானே அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், அதானே நடக்குது. இது சேத்தனிங் இந்த வேர்ல்ட். இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் நம்ம பாராட்டினாலும் சரி,
நம்ம பாராட்டாமல் விட்டாலும் சரி, நம்மை தவறாக நினைத்தாலும் சரி, நான் எது என்ன அடிப்படையில் நற்கிரியை செய்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நற்கிரியைகளை செய்ய சொல்லி. ஆகவே நான் நற்கிரியைகளை செய்கிறேன். நான் செய்கிற நற்கிரியைகளுக்குரிய பலன் மனிதர்கள் அல்ல, சபை அல்ல, என் ஆண்டவர் வரும்போது எனக்கு கொண்டு வருவார் என்கின்ற உறுதி, ஒரு உத்தரவாதம். அந்த உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நாம் சாகும் வரைக்கும் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருப்போம். தவித்தால் சாகும் வரைக்கும், மறைக்கும் வரைக்கும் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அவளும் உங்களையும் என்னையும் போல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பு இருக்கவே மாட்டார். அவளும் நன்மை செய்திருக்க அவளை குறித்து தப்பாக நினைத்திருக்கவும் இல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து கர்த்தராய் இயேசுவை விசுவாசித்து அவள் நற்கிரியைகளை செய்து வந்து வந்தபடியால் சாகும் வரைக்கும் அவர் நற்கிரியைகளை செய்தால் மரித்தும் என்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டு நற்கிரியைகளின் நல்ல ஆண்டு, நடப்பாண்டு நற்கிரியைகளின் ஆண்டு. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிற உங்கள் அனைவரையும் பார்த்து ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்ள, இந்த ஆண்டு நீங்கள் அதிகமாக நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர்களே நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கு இந்த ஆண்டை இப்படியான ஒரு ஆண்டாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தந்த ஒரு வாரத்தின் நிமித்தம் நான் இந்த வருஷத்தை இப்படியாக நாம் டிக்ளேர் பண்ணோம். நாம் இதுக்கு முன்பும் நற்செயல்களை செய்திருக்கிறோம். டோன்ட் ஸ்டாப் இட். ஆனா இந்த ஆண்டு நாம் இதை அதிகமாக இதுல நாம போக்கஸ் பண்ணணும். உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்ள. ஆகவே உன்னுடைய திராணிக்கு தக்கதா, உன்னுடைய பலத்துக்கு தக்கதா, உன்னுடைய வசதிக்கு தக்கதா, உன்னுடைய வாழ்க்கைக்கு தக்கதா, நீ ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளின் அடிப்படையிலே தேவன் உனக்கு பலனளிப்பார் என்ற விசுவாசத்தோடு நீ அதிகமாக இந்த ஆண்டு நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்கள் அன்பாய் ஆண்டவர் இயேசுக்குள்ளே அழைக்கிறேன். நீ நற்கிரியைகளை செய்யலாம் அல்லது தொற்கிரியைகளை செய்யலாம். ஆனால் ஒன்று உனக்கு நிச்சயம் படிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 20-ஆம் அதிகாரம் 13-ஆம் வசனம்
தங்கள் தங்கள் கிரியையின்படியே
நியாயத்தீர்ப்பறைந்தார்கள். அப்படி இருக்கா பாருங்க, மரணமும் பாதாளமும் மரித்தவர்கள் எல்லாம் கட்டடத்தில் ஒப்பு கொடுத்ததா? வாட் எ பியூட்டிஃபுல், வாட் எ பைபிள் சே, திங்க் அபௌட் தட் ப்ளீஸ். கடலில ஒரு மனிதன் படகுல போய் சமுத்திரத்திலேயோ மறித்து பெருமீன்கள் அவர்களை துண்டு துண்டாக பித்து சாப்பிட்டு செத்து போயிருந்தாலும் நாள் வரும்போது சமுத்திரமும் பாதாளமும் மரணமும் மறித்தவர்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். எதற்கு தெரியுமா? ஹலோ, எதற்கு ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும் தெரியுமா? எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் தெரியுமா? அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த போது செய்த நற்கிரிகளுக்கு ஏற்ற பலனையும் துட்டிகளுக்கு ஏற்ற பலனையும் அடையத்தக்கதாய் சமுத்திரமும் பாதாளமும் மரணமும் மரித்தோரை ஆண்டவருக்கு ஒப்புவித்தே ஆகும். ஆகவே தோழா, நீ நற்கிரியை செய்தால் ஆண்டவரிடத்திலே உனக்கு நல்ல பலன் உண்டு. அல்லது போனால் நீ துட்டிரிகளை செய்து கொண்டே இருப்பாயா இருந்தால் அதற்குரிய தண்டனையும் வெளிப்பட காத்திருக்கிறது என்கின்றதை நான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதை சிலருடைய நினைவு என்ன? இந்த பாரு, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், சேர்ச்சுக்கு போறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில துர்க்கிரிகை இருக்குது, அவனுக்கு என்ன நடந்துட்டு, அவன் நல்லாத்தானே இருக்கிறான், அவன் நல்லாத்தானே இருக்கிறான், ஆகவே நானும் கொஞ்சம் துர்க்கிரியை செஞ்சால் என்ன? அப்படி என்று ஒரு வினோதமான எண்ணம் சிலருக்குள்ள வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் உள்ளே கருக்கட்டி இருக்கவே என்னுடைய ஆவியில நான் உணராமல் இல்லை. ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆகவே நான் உனக்கு சொல்கிறேன், நீ உனக்கு பக்கத்தில் இருக்கிறவரையும் அந்த துன்பார்க்கத்தில் நடக்கிறவரையும் பின்பற்ற ஆண்டவர் இயேசுன்னு அழைக்கவில்லை, நீ ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்க. Come and follow me. நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுதான் நமக்கு ஜீவனை ஒழிய நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. ஆகவே உடைய நற்கிரியினால் மற்றவர்கள் பக்தி விரித்தலுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உடைய துர்க்கிரியினால் மற்றவர்கள் இருக்கிற பக்தியையும் பரிசுத்தத்தையும் இழந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படியோ நீ இருக்கிற இடத்திலே, நீ வாழ்கிற சமுதாயத்திலே, நீ வாழ்கிற சமுதாய சபையிலே உன்னாலே ஏற்படுகிற தாக்கங்களை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தை முன்னிட்டு தேவ சமூகத்திலே நான் உனக்கு சொல்லுகிறேன். துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகிறது. அவனுக்கு இப்ப என்னதான் நடந்துட்டு, அவன் இன்னும் கொஞ்சம் செய்வோம், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் செய்வேன். ஒருவருக்கு தெரியாது, ரகசியமானது. செஞ்சுட்டு பாரோம், ஏசப்பா தோத்திரம் என்று பாடுறோம், பக்கத்தில் இருக்க என்ன புரிய போகுது தெரியாது. துர்க்கிரியலுக்கு ஏற்ற தண்டனை இருக்குது, துர்க்கிரியலுக்கு ஏற்ற தீய செயல்களுக்கு ஏற்ற தண்டனை இருக்குது. அண்ணமாரே, அக்காமாரே, தம்பிமாரே, தக்னிக்குமாரே, நற்கிரியலுக்கு ஏற்ற பலனும் வருகிறது. அதே நேரத்தில் துர்க்கிரியலுக்கு ஏற்ற, ஏனென்றால் தேவ நீதி உள்ள நியாயாதிபதி ஆயிட்டது. அதே ஏற்பாட்டில் துர்க்கிரியலுக்கு ஏற்ற தண்டனையை உடனுக்குடன் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இது கிருபை காலம் ஆயிட்டது, இரக்கத்தின் காலம் ஆயிட்டது. ஆண்டவர் அப்ப போல இப்ப எல்லாரும் உடனுக்குடனே தண்டிக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க, ஒரு காரியம் சொல்ற, அவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. பைபிளை நீங்க பல இடங்களில் வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பாவ செயல்கள், அவங்களுடைய துன்மார்க்க செயல்கள் இன்னும் நிறைவாகவில்லை. ஆகவே தேவனுடைய நீதி கரம் இன்னும் ஒளிப்படையல. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. ஒருவரும் தேவனுடைய நியாயத்திற்குள்ளே தப்ப முடியும். நன்மையானாலும் தீமையானாலும், நற்கிரியானாலும் துர்க்கிரியானாலும் தேவன் தன்னுடைய நியாயத்திற்குள்ளே கொண்டு வருவார் என்பதை அறிந்து கொள். We all should be stand before the judgment seat of Christ. நானும் நீங்களும் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தோம், என்னென்ன செயல்களை செய்தோம், வெளியரங்கமாகவும் அந்தரங்கமாகவும் என்னென்ன செயல்களை செய்தோம், எப்படி வாழ்ந்தோம், எல்லாவற்றுக்கும் ஒரு நாளைக்கு God is on the throne. அது நீதி உள்ளவராய் என கருபரவள் நற்கிரிகளை செய்து தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்துடும். இதை தவித்தால் நற்கிரிகளை செய்தார். இன்னும் ஒரு ஸ்திரியை குறித்து நான் காட்டுறேன், அவளை கொஞ்சம் பாருங்கள். 26 சீக்கிரம் வாருங்க. மத்தேயு 26 அங்கேயும் ஒரு ஸ்திரியை குறித்து 10 பாருங்க. 26:10 படிங்க, சீக்கிரம் படி.
இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள்.
சரிகாருங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்காள். அப்படி இருக்கா பாருங்க, உங்க பைபிள்ல ஒரு பெண், அவ இயேசு ஒரு வீட்டில் இருக்கும் போது ஒரு ஸ்திரீ அவள் பரிமள தைலத்தை உடைத்து தலையில அல்ல, அவர் பாதத்திலே ஊத்தி. அவள் ஏன் அங்கே வந்தாள் என்றும், அவள் ஏன் அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊர்த்தினாள் என்றும் சில பின்னணிகள் இருக்கிறது. அந்த பெண் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். இயேசு சீமோன் என்கிற வீட்டிலே, சீமோன் என்பவருடைய வீட்டிலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு இருந்த வீட்டை தேடி அவள் வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். அவள் தேடி வந்தது ஒரு அற்புதத்துக்காக அல்ல, அல்லது சரீர ஆரோக்கியத்துக்காகவும் அல்ல. இயேசுவை பல இடங்களிலே பலர் தேடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அற்புதம் தேவையா இருந்திருக்குது, ஆரோக்கியம் தேவையா இருந்திருக்கு, சிலருக்கு அப்பங்கள் தேவையா இருந்திருக்குது. அப்படிப்பட்ட தேவைகளின் அடிப்படையிலே அவர்கள் இயேசுவை. ஆனா இந்த ஸ்திரீக்கோ ஒரு அற்புதத்தை தேடி வரல, அவள் ஆரோக்கியத்தை தேடி வரல, அப்பத்தை தேடி வரல, பின்ன என்னத்தை தேடி வந்தாள் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். அவள் ஏன் இயேசுவை தேடி வந்தாள், ஏன் அந்த பரிமள தைரியத்தை உடைத்து ஊத்தினாள், இதனை கவனிங்க. அந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினது ஏன் என்று சீசர்களுக்கு விளங்கியல. அவங்க சொல்றாங்க, இவள் ஏன் இந்த வேலை செஞ்சா, இத வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கதைச்சு கொள்றாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பதில் முற்றிலும் மாறுவானாங்க. என்ன தெரியுமா, அவளை விடுங்க, அவளை விடுங்க. அவள் துச்சியலை செய்யல, அவள் நக்கிரியை செய்திருக்கிறாள். ஏனென்றால் என்னை அடக்கம் பண்றதுக்கு எத்தனமாக அவள் இதை செஞ்சபடியால் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்தும் பேசப்படும் என்று சொன்னார். நான் இன்றைக்கு பேசுறதுக்கு அடிப்படை காணும் என்ன, ஆண்டவர் இயேசு சொன்னார் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து பேசப்படும். எதனால் அவளை குறித்து பேசப்படும் தெரியுமோ, அவள் செய்த அந்த கிரியை. என்ன கிரியை செய்தால், தன்னிடத்தில் இருந்த அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவள் பாதத்திலே ஊத்தினார். அதே நேரத்தில் ஏன் அவள் அங்கே வந்தாள் என்று நான் அவளை கேட்டேனே, அவள் வந்ததுக்கு அற்புதத்துக்கும் அல்ல, ஆரோக்கியத்துக்கும் அல்ல என்று சொன்னேன். பின் ஏன் அவள் வந்தாள் என்றால், அவள் தேடி வந்தது அவட வாழ்வில் இருந்த பாவ பாரம் தாங்க முடியும். பரிமள தைலம் இருக்குது, பணமும் இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி இல்லப்பா. ஏனென்றால் நான் செய்த பாவம், நான் செய்த அநியாயம் அக்கிரமம், நான் செய்த பாவத்தினால் என் வாழ்வில் நிம்மதி இல்லப்பா. பாவத்தின் பாரத்தினால், இந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தர வல்லவர் இயேசு ஒருவர் தான் என்பதை நிர்ணயித்தால், நிச்சயித்தால் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார். ஒரு பாடலை இப்படியாக பாடினார், பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தள்ளாதே இயேசுநாதா. பசுலார் என்கின்ற ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரர், அவருடைய சொந்த இடம் சிறிலங்கை, இலங்கை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் அவருடைய வீட்டார், அவருடைய குடும்பம், நீ வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லி துரத்தி விட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தார். மழை தோறது இவர் ஒதுக்குறதுக்கு கூட இடம் இல்லை. ஓடி போய் கடைசியாக ஒரு மரத்துக்கு கீழே நின்றுதான் இந்த பாட்டு எடுத்த, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தினால் தள்ளாதே கிருபைதான் பாடி இந்தியாவுக்கு போய் அங்கே அவர் செஞ்ச ஊழியங்களை நான் கேள்விப்பட்டு மெய்சிரித்தது. அவர் கார்ல போவாராக இருந்தால் அவருடைய கார துணியால மூடுவாங்க. ஏன் தெரியுமா, அவங்களை பார்த்தாலே அசுத்தால் பிடிச்சவங்க எல்லாம் கத்தி குளறி ஓடி வந்து காருக்கு மேல தொம் தொம்னு விழுவாங்க. ஆகவே அதை தவித்துக் கொள்வதற்காக கார துணியால மூடி வச்சிருப்பாங்க. ஆண்டவருக்கு என்று இழந்து இந்த உலகத்துல தரித்திரனான ஒருத்தனை சொல்லக்கூடாது. தனக்காக எதையும் இழக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கைவிட்டதாக நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூ. பாவ பாவம் மிகுதியினால் இந்த ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தால் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினால் அவள் செய்த அந்த செயல் ஆண்டவர் சொன்னார் என்றதில் இவர் நற்செய்களை நற்கிரியை செய்திருக்கால் தடுக்காதீங்க விடுங்க அப்படின்னு. அங்கு ஒரு பெண் நற்கிரியினாலே நற்சாட்சி பெற்றால் தவித்தால், இங்கு ஒரு பெண் தன் கிரியைகளினாலும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நற்சாட்சி பெற்றதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமானவர்களே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முடைய நற்கிரியைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? கட்டாய கவனி. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், அதையெல்லாம் நான் சொல்ல வரையில்லை. நான் இப்படி சொல்றது, நற்கிரியைகளை நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுற கிரியைகள் எப்படி இருக்கிறது? என்ன கருமானவர்களே, அவை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை சொல்லு பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த ஆண்டு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவருக்கு மகிமையாக நாம் நற்கிரியைகளை செய்வளாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்றவளாக இருக்கணும். இப்போது கூட திருப்புங்க, யோபுவின் புஸ்தகம், யோபு குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். யோபு புஸ்தகம் எடுத்துக்கொள்ள 29 அதிகாரம் திருப்பி யோபு புஸ்தகம் 29 அதிகாரம் 12 வசனத்தை படிங்க. 29 அதிகாரம் 12 வசனம் முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் அதாவது உதவி செய்தேன். அடுத்த வசனம் படிங்க,
கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது.
அடுத்து விதவையின்
இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன்.
நீதியை
தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது.
நான் குருடனுக்கு
கண்ணும் தப்பானிக்கு
காலுமாய் இருந்து
நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து
பார்த்தேன். பாருங்க, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன், எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன், அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன், விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணேன், நீதியை தரித்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது, முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவர்களையும் கவனிங்க. யோபு தன் வாழ்விலே தன்னுடைய வாழ்நாளிலே செய்த நற்கிரியைகளை நற்செயல்களை குறித்து இங்க சொல்லுகிறார். என கருமானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்து தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இன்றைய இந்த செய்தியின் சாராம்சமாகும். நான் முடிக்க போறேன், இவனை கவனிங்க. நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்றும், இது நற்கிரியைகளின் நல்லாண்டு என்று சொல்லியும் நான் இவ்வளவு நேரம் இவங்களோடு பேசினேன். இப்ப காரியத்தின் கடைத்தொகைக்கு வருவோமா? நாம் நற்கிரியைகளை செய்யணும். இங்க யோபு சொல்றாரு, நான் கூடனுக்கு கண்ணும் உடவனுக்கு காலுமாக. அர்த்தம் என்ன? கூடனுக்கும் உதவி செய்தேன், முடவனுக்கும் உதவி செய்தேன், விதவைக்கும் உதவி செய்தேன், எளியவர்களுக்கும் உதவி செய்தேன். இதற்கு பேர் தான் நற்கிரியை. என கரிமானவர்களே, நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வதா இருக்கணும். இப்ப என்ன கவனி, இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய இன ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலை நாம் எல்லோரும் அறிந்திருக்கோம். என்னை விட நீங்க அதிகமாக அறிந்திருக்கலாம். இன்றைக்கு நம் தேசத்திலேயே நம்முடைய ஜனங்கள் இப்படியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு நாம் இந்த தேசத்திலே வாழுகிற நாம் ஏன் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது? அவர்களுக்கு உதவி செய்யும்படி நமக்கு இந்த மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாலு சிவருக்குள்ளே வந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடி துதித்து ஆவியான நிரம்பி பரவசப்பட்டு போறவர்களாக மட்டுமல்ல, நம் தேசத்திலே இந்த யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிற டிக்கெட்டவர்கள், விதவைகள், ஏழைகள், வறியவர்கள், அனாதைகள், கண்டறியாதவர்கள், கால்களை இழந்தவர்களுக்கு ஏன் யோபுவை போல நீங்களும் நானும் ஆதரவு செய்யக்கூடாது, நற்கிரியைகளை செய்யக்கூடாது? திங்க போட்ட உனக்கும் எனக்கும் ஒரு பங்கு அங்கே உண்டு. இவைகளை நாம் அறியோம், இது எனக்கு தேவையில்லை என்று நீங்க சொல்லிவிட்டா இட் இஸ் அப் டு யூ. ஆனா இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் இவ்வளவாக வேதனைப்பட்ட நேரத்தில், கஷ்டப்பட்ட நேரத்தில் நாம் அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதலாக இருக்கணும், உதவி செய்யணும். ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு இங்க சாப்பாட்டுக்கோ உடுப்புக்கோ இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நம் நாட்டிலே ஒரு நேர சாப்பாடு கூட கஷ்டப்பட்டவர்கள் அநேகரும், நல்ல உடுப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் பலரும், வீடுகளை இழந்து, நிலங்களை இழந்து, தொழில்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து இளம் வயதுல புருஷனை இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற ஜனங்கள் ஏராளம். அவருடைய கூக்குரல் நம்முடைய செவிகளிலே கேட்கட்டும், அவருடைய அழுகை சத்தம் நம்முடைய செவிகளிலே விழட்டும். இருந்தும் ஆண்டவர் எனக்கு அறுப்பு தெரியாதுன்னு சொல்லி நாம் விருப்பமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக நன்மையாக இருக்க. ஆகவே நாம் செலவழிக்கிற செலவுகளில ஒரு பகுதியை கொஞ்சம் குறைத்தாலும் கூட அங்க இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு விதவைக்காவது நீ உதவி செய்ய முடியும். போன வாரம் நாம் சில அங்க இருந்து அனுப்பப்பட்ட சில பேருடைய டீடைல்ஸ் பார்த்து நீங்க பலர் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணீங்க. நாம மாசம் மாசம் அவங்களுக்கு 15 யூரோ கொடுத்து 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 அப்படியே இருக்கிறதும் பார்க்க அவர்கள் ஒரு கைத்தொழில் செய்து அவர்கள் பிழைத்துக் கொள்வதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் செய்து மிகவும் ஏற்றதாக இருக்குது. ஆகவே இது நீங்கள் ஸ்பான்சர் பண்ண உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அறிமானவர்களே, இது தேவன் நமக்கு அளிக்கிற வாய்ப்பு, இது தேவன் நமக்கு தருகிற சந்தர்ப்பம். இது வரும் நாட்களிலும் கூட அங்க இருந்து எந்தவித வெளிநாட்டு உதவிகளும் இல்லாமல் தொழில்துறை இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிற ஏழைகள் விதவைகள் திக்கற்றவர்களுக்கு யோபு போல நாம் உதவி செய்து தேவனால நற்சாட்சி பருவமாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நாமும் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அறிமானவர்களே, இருந்தோம் புசித்தோம் குடித்தோம் வாழ்ந்தோம் செத்து போனோம் என்று இருக்காமல் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே உன் வசதிக்கு தக்கதாய், உன் வாய்ப்புக்கு தக்கதாய், உன் திறானிக்கு தக்கதாய், உன் பலத்துக்கு தக்கதாய் நம் தேசத்தில் இருக்கிற ஏழைகள் எளியவர்களுக்கு உதவி செய்ய நீ முன்வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நாமத்திலே நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அறிமானவர்களே, நாம் படத்து மேல பணத்தை சேர்த்து வங்கியில போட்டுக் கொள்ளலாம், சேர்க்கறதுக்கு அளவே இல்லை, சேர்க்கறதுக்கு முடிவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம் தேசத்தில் இருந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற அந்த ஜனங்கள கண்ணீரை நீ துடைப்பாயா இருந்தார், அவர்களுக்கு நீ ஒரு ஆதரவாக இருப்பாய் இருந்தார், அது தேவனுக்கு முன்பாக பிரியமும் பிரியமாக இருக்கும். இதை உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நான் சிந்தித்து சீதைக்கு பார்க்கும் போது என்ன கவனிங்க, நீங்க கற்பனை பண்ற மாதிரிக்கு இந்த எதிர்காலம் இருக்காது என்று நான் உங்களை சொல்றேன். ஹலோ, நீங்கள் உங்களை கற்பனையில வைத்திருக்கிற அளவுக்கு இந்த உங்களுடைய எதிர்காலம் இருக்காது, இந்த 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 உலகம் இருக்காது, இந்த தேசம் இருக்காது, இருக்காது இருக்காது. அங்காங்கே நாம் கேட்கிற பார்க்கிற பல சம்பவங்களை நாம் கேட்கும் போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாம் அந்திகிறிஸ்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நாளைக்கு ஏதாவது ஒன்று திடீரென்று சம்பவிக்குமா இருந்தால் பேங்கில் இருக்கிற பணங்களுக்கு எல்லாம் என்னவாகுமோ நாம் அறியும். ஒருவேளை நான் கேள்விப்படுற சுவிஸ் பேங்கில் போட்டால் என்ன என்ன நடந்தாலும் தருவாங்க, நீ எந்த பேங்கில் எங்க போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், அவைகளை குறித்தெல்லாம் நமக்கு அறிவு இருக்கிறதுல அது உங்களை பொறுத்தது. ஆனால் நம் தேசத்துல ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிற மக்களை குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்லி உன் கண்களை மூடி உன் காதுகளை மூடி உன் வசதியை என் வசதியை நாம் பெருக்கிக் கொண்டே இருப்பானா இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக நன்மை இப்பரியமாக இருக்காது. ஆகவே இந்த நற்கிரிகளின் ஆண்டு, இந்த நடப்பாண்டு நற்கிரிகளின் ஆண்டு. ஆகவே நம்முடைய வசதியிலே ஒரு கொஞ்சத்தையாவது குறைத்து, நம்முடைய தேவையில ஒரு கொஞ்சத்தையாவது குறைத்து அட்லீஸ்ட் நம்மால முடிந்த அளவுக்கு நம் அங்க இருக்கிற அந்த ஏழை மக்களுக்கு நாம் உதவி செய்வோமாக இருந்தால் அது தேவனுடைய பார்வையிலே பிரியமும் தேவர் ராஜ்யத்திலே உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே என்ன கருமானவர்களே, இந்த பூமியிலே நம்முடைய தேவையெல்லாம் முடிஞ்சு போறதும் இல்லை, நாம் சேர்த்து சேர்த்து நமக்கு சேர்த்தது போதும் என்று நாம் சொல்ல போறதும் இல்லை, நாம் சேர்த்து நாம் போதும் என்று சொல்ல போற நிலைமைக்கு நாம் வரப்போறதும் இல்லை. ஆகவே நான் உனக்கு சொல்றேன், நீ இந்த பூமியிலே வாழும் நாட்களிலே தேவன் உனக்கு தந்திருக்கிற பலத்துக்கும் சுகத்துக்கும் வாய்ப்புக்கும் வசதிக்கும் தக்கதாய் நம் தேசத்திலே யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற ஏழை ஜனங்களுக்கு விதவைகளுக்கு திக்கெட்டுகளுக்கு அநாதவர்களுக்கு நீ ஆதரவு கரம் நீட்டி அவர்களுக்கு நீ நற்கிரிகளை செய்வாக இருந்தால் ஆண்டவுடைய வருகையிலே உனக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அவர்கள் உனக்கு திரும்பி பலன் அளிக்க மாட்டார், அவர்கள் ஏழைகள் ஆயிட்டதே பணக்காரர்கள் செய்து அவர்கள் திரும்பி செய்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு எளியவர்கள் செய்து அவர்கள் ஒன்றும் உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு ஒன்றும் திருப்பி உங்களை செய்ய மாட்டார்கள். ஆனால்
தேவாதி தேவனுடைய வருகையிலே ஆண்டவர் இயேசுவின் வருகையிலே நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு என்று நற்செய்தியை நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இந்த நற்கிரிகளின் ஆண்டு நம் தேசத்திற்கு ஏழைகளுக்கு உதவி செய்வோம். அது மட்டுமல்ல, சபையில இருக்கிற ஒருவருக்கு ஒருவர் நாம் நற்கிரியை செய்யவர்களாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நாம் தீய செயல்களையோ துர்க்கிரிகளையோ செய்யக்கூடாது. இதற்காக ஆண்டவர் ரட்சித்து இந்த சீட்டில் கொண்டு வந்து நம்மளை வைக்கல. நாம் ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்வதாக இருக்கணும், நற்கிரிகளை செய்வதாக இருக்கணும், உதவி செய்வதாக இருக்கணும், நன்மை செய்வதாக இருக்கணும். ஏன்றால் நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் இயேசு வரும்போது அவர் கொண்டு வருவார். எனக்கு அருமானவர்களே, இது நற்கிரிகளின் ஆண்டு. தொட்கால் தவித்தால், நன்மைகளையே செய்து கொண்டிருந்தால், நற்கிரிகளை செய்தால் அவள் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு தொற்காலாய் ஒரு தவித்தாளாய் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட தவித்தாள்கள் சபையிலே அதிகம் எழும்பினால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். பல தொற்கார்கள் சபையிலே எழும்பட்டும், அநேகரை வலப்படுத்தி, அநேகரை திடப்படுத்தி, அநேகருக்கு உதவி செய்து, அநேகருக்கு அன்பு காட்டி, அநேகருக்கு ஆதரவு காட்டுகிற அநேக தொற்கால்கள் எழும்பட்டுமே. தேவர் ராட்சியை கட்டப்படுமே, தேவன் நாமும் மகிழ்ச்சிப்படுமே. ஆகவே நற்கிரிகளின் ஆண்டு, ஆண்டவர் இயேசுக்கு நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம். நற்கிரியை செய்யறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். இறகர்மாவிலே இந்த நற்கிரியை குறித்து வேதத்தில் பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அவைகளை எல்லாம் நான் எடுத்து பேச நேரம் போதாது. பிறகு நாளில் நாம் பார்க்க போறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படியே இந்த ஆண்டு நற்கிரியை செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பலன் அளிக்கிறவருக்க ஆண்டோடைய கருணாளியிலே அக்கத்தோடைய நாமத்துக்கு பயப்படாது. நாம் யாவரும் படுத்திருப்போமா? கைகளை மூடி பயபக்தியாய் தேவ சமூகத்தில் நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். தொற்கால் அவள் ஒரு பிரசங்கி அல்ல, ஆனா அவருடைய வாழ்க்கையை ஒரு பிரசங்கமாக. அவள் ஒரு செய்தியாளர் அல்ல, ஆனா அவருடைய வாழ்வை ஒரு செய்தியாக இருந்தது. அவள் மறித்த போது அவள் இருந்த இடத்தில் ஒரு பெரிய தாக்கமே ஏற்பட்டது. அவள் உயிரோடு இருக்கும் போது அவள் செய்த செயல்களை, நற்கிரியைகளை குறித்து சாட்சி சொல்லினேன். என்ன கருமானவர்களே, நாமும் தொற்காலை போல நற்கிரியைகளை செய்வதிலே பெருகுவோம். நற்கிரிகளை செய்ய நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். சபையில் ஒருவருக்கு ஒருவர் நற்கிரிகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம், நற்செயல்களை செய்வோம். மட்டுமல்ல, நம் தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சத்தியத்தின் அடிப்படையில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களுக்கு உதவி செய்வோம். வங்கியில் கிடைக்கிற பணம் நம்மளை புகழாது, ஆனால் இப்படிப்பட்ட நற்கிரிகளினால் அவர்கள் தேவனை சோதரிக்கும் போது அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இது நற்கிரிகளின் ஆண்டு. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிற நீயும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய இருதயத்தில் நாம் தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு உம்முடைய வார்த்தையின்படியே நான் நற்கிரிகளை அதிகமாய் செய்ய என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்.